வணக்கம் நேயர்களே, இந்த வார நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சிவராமகிருஷ்ணன். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் நமது அலைவரிசை விவரங்களை ஒரு முறை தரலாம் இசைவா.
ஆம், தமிழோசை நிகழ்ச்சிகளை சிற்றலை வரிசைகள் மூலம் கேட்கும் நேயர்கள் மறு அறிவித்தல் வரும் வரை புதிய அலைவரிசைகளான 31 மீட்டரில் 9500 கிலோஹெர்ட்ஸ், 22 மீட்டரில் 13830 மற்றும் 19 மீட்டர்களில் 15470 கிலோஹெர்ட்ஸ் மூலமும் கேட்கலாம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம்.
சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே சிவா.
இந்தியாவில் கழிப்பறை வசதிகள் இருந்தும் அதை பயன்படுத்தும் வழக்கம் இல்லாத செய்தி குறித்து எழுதும் காயல்பட்டினம் நேயர் மக்கி நூகுத்தம்பி, கழிப்பறைகள் பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும், பேருந்து நிலையங்களில் கட்டண கழிப்பிடம் மிகவும் அசுத்தமாக உள்ளது, சுகாதார ஆய்வாளர்கள் அதை கண்காணிப்பதில்லை, கான்ட்ராக்ட் விட்டுவிட்டு பேசாமல் இருந்து விடுகிறார்கள், வெளியில் சிறுநீர் கழிப்பது கழிப்பிடத்தில் கழிப்பதை விட சுகாதாரமாக இருக்கிறது, கட்டண கழிப்பிடங்களில் உள்ள கதவுகள் தண்ணீர் குழாய்கள் உடைந்து கிடக்கின்றன. இப்போதுதான் பிரதமர் முதல்வர்கள் இது பற்றி வாய் திரண்டு பேச ஆரம்பித்துள்ளார்கள் என்று கூறுகின்றார்.
இந்தியா செவ்வாய் கிரகத்தின் ஈர்ப்பு வலயத்துக்குள் தனது மங்கள்யான் செயற்கைக்கோளை நிலைநிறுத்தியது பற்றி எழுதும் திருக்கலூர் நேயர் கே எஸ் கோபால், இது பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய ஒரு பொன்னாளாகும், இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்ள வேண்டும், செவ்வாய் கிரகத்தில் இந்தியாவின் மங்கள்யான் சாதனையை உலகமே வியந்து பார்க்கிறது, பிரிட்டன் US உட்பட உலக நாடுகள் இந்த சாதனைக்காக இந்தியாவை பாராட்டுகிறார்கள். BBCயின் இணையதளத்தின் வாயிலாக நான் இதை அறிந்து சந்தோஷமடைந்தேன், இன்னும் பல சாதனைகளை படைக்கட்டும் இஸ்ரோ என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் திருச்சி நேயர் AM நஜ்முல் ஆரிஃபின், செவ்வாய் கிரகத்தை ஆராயப் போகும் இந்தியாவின் மங்கள்யான், இதனை பற்றி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் ஓய்வு பெற்றவரும் தமிழ் அறிவியல் அறிஞருமான நெல்லை சு முத்து அவர்கள் மங்கள்யான் விண்கலம் பற்றி தெளிவாக விளக்கம் அளித்தது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று கூறுகின்றார்.
மனித உரிமை ஆணையர் அறிக்கையை இலங்கை நிராகரித்தது என்ற செய்தி குறித்து ஃபேஸ்புக் மூலம் கருத்தெழுதும் நேயர் வாணி லம்போதர், மனித உரிமையா அப்படியென்றால் என்ன என்று கேட்கும் இலங்கை அரசியல்வாதிகள் உள்ள அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு யுத்தம் முடிந்து இவ்வளவு ஆண்டுகள் கடந்து விட்ட போதிலும் வடக்கு கிழக்கை இரண்டாக பிரித்து ஒரு உரிமையும் இல்லாத மாகாண சபையை தவிர என்ன வகையிலான முன்னேற்றகரமான தீர்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள்? இவர்கள் இவ்வளவு நாளும் ஏமாற்றியது சர்வதேசத்தை, இனி ஏமாற்ற நினைப்பது சர்வதேசத்தையும் தாண்டிய ஐநா சபையையா என்று கேட்கிறார்.
ஆசிய கூடைப்பந்து போட்டிகளிலிருந்து ஹிஜாப் சர்ச்சை காரணமாக கத்தார் நாட்டு பெண்கள் விலகியது பற்றி ஃபேஸ்புக் மூலம் கருத்தை தெரிவித்துள்ள இலங்கை நேயர் ஹிஸ்மத், கொள்கை கலாச்சாரம் என்பது இலகுவில் மாற்றத்தக்கது அல்ல, விளையாட்டுக்காக நாங்கள் எங்கள் கலாச்சாரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற இவர்களது நிலைப்பாட்டை மெச்சுகிறேன், இஸ்லாம் நிச்சயமாக புனிதமான மார்க்கமே என்று எழுதியுள்ளார்.
இந்தியாவில் மோடி அரசு ஊடகங்கள் அரசிடமிருந்து தகவல்களை பெறுவதை கட்டுப்படுத்துகிறது என்று இந்திய ஊடக ஆசிரியர்கள் அமைப்பு கூறியிருந்தது பற்றி எழுதும் நேயர் எஸ் பி ராஜ், ஜனநாயக உரிமை எனும் பெயரில் செய்தி சேகரித்து ஊடகங்கள் இன்று எதனை சாதிக்கின்றன? சர்ச்சையை உண்டாக்கும் கேள்விகள், இன மத வன்முறைகளுக்கு வித்திடும் செய்திகள், மக்கள் மனங்களில் தீவிரவாத குணங்களுக்கு வித்திடுவது, அது சார்ந்த செய்திகள் என ஊடகங்கள் தமது தொழில்சார் நலனுக்கு, அதாவது நாடோ அல்லது மக்களோ எக்கேடு கெட்டாலும் கவலை இல்லை, தமது பத்திரிகை அதிகமாக விற்க வேண்டும், பிரபலமாக வேண்டும், அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் முக்கிய கொள்கையாக இருக்கிறது. இது தவறு, இது ஊடக தர்மமா? அந்தந்த மொழி சார்ந்த ஊடகம் தனது மக்களின் நியாயமான அல்லது அநியாயமான விடயங்களை இருட்டடிப்பு செய்து அரசியல்வாதிகளின் அரசு தாக்குதல்களுக்கு அஞ்சி தனது மக்களுக்கே துரோகம் செய்வது எந்த வகையில் நியாயம்? ஊடகங்கள் என்றவுடன் எல்லாம் ஒன்று அல்ல, இதற்கு விதிவிலக்காக சில ஊடகங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. ஒரு வாளி பாலுக்கு ஒரு துளி விஷம் கலந்தால் எல்லாமே நஞ்சுதான். மோடியின் வழி சரியான வழி என்பதுதான் என்னுடைய கருத்து என்கிறார்.
நாகரிக கோமாளிகள் தொடர் குறித்து எழுதும் ராஜபாளையம் நேயர் கணேசன், நாகரிக கோமாளிகள் BBCக்கு தேவையில்லை என்பது என் கருத்து. செய்திகளில் நேரம் இல்லாமல் இந்த மாதிரியான நிகழ்வுகள் சேர்க்கப்படுகிறதோ என்கின்ற ஐயம் எழுகிறது என்று எழுதியுள்ளார்.
மகாராஷ்டிரத்தில் சிவசேனை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி முறிந்தது பற்றி ஃபேஸ்புக் பக்கங்கள் மூலம் கருத்து எழுதும் நேயர் பிரபாகரன் குட்டி, BJPயின் உண்மை முகம் இதுதானே, உறவாடி கெடுப்பது. குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரை BJP தனது இந்துத்துவ கோட்பாட்டை காப்பாற்ற பகடை காயாய் பயன்படுத்தி இந்த நாட்டை ஏமாற்றி வருகிறது என்கிறார்.
இலங்கையின் ஊவா மாகாண தேர்தலில் முஸ்லீம் கட்சிகள் ஒன்றாக போட்டியிட்டும் வெற்றி பெற முடியாமல் போனது குறித்து கருத்து எழுதியுள்ள நெதர்லாந்து நேயர் தங்கராஜா, இலங்கை மட்டுமல்ல உலகத்தில் எல்லா நாட்டிலும் முஸ்லீம்களின் நிலைமையும் இதுதான். பல குழுக்கள், பல இயக்கங்கள், பல பிரிவுகள், அவர்களின் அழிவை அவர்களே தேடிக்கொள்கிறார்கள் என்கின்றார்.
இவரது கருத்து குறித்து எதிர்கருத்து எழுதும் மற்றொரு நேயர் மகா நடராசா, இந்த கருத்து தமிழர்களுக்கும் பொருந்தும், ஆக மொத்தத்தில் எல்லா காட்டுமராண்டித்தனமான சமூகத்துக்கும் பொருந்தும் என்கிறார்.
ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு குறித்த விசாரணை பற்றி எழுதும் வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, இது திமுகவின் முன்னாள் அமைச்சர் அன்பழகன் போட்ட வழக்கு. இந்த வழக்கே இவ்வளவு காலதாமதம் ஆகியிருக்கிறது. இதுவே ஒரு சாதாரண மனிதன் போட்ட வழக்காக இருந்தால் இத்தனை ஆண்டு காலம் நீடித்த இந்த வழக்குக்கு எவ்வளவு பணம் செலவழித்திருக்க முடியும் என்கிறார்.
பாகிஸ்தான் பெண்களின் நாகரிக மோகம் குறித்த செய்தி பற்றி எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியம், சிகப்பு நிறமே அழகு என்ற எண்ணம் ஊடகங்களால் உருவாக்கப்பட்டு நிலைத்துவிட்டது. அழகு சாதன பொருட்களுக்காக பல கோடிகள் செலவிடப்படுகிறது. இயற்கை வழங்கிய அம்சங்களை ஏற்று மன மகிழ்வுடன் வாழ்வதே வரவேற்கத்தக்கது. அழகுக்காக செலவிடும் பணத்தை ஆரோக்கியத்துக்காக செலவிடலாம் என்கிறார்.
தொண்டு நிறுவனங்களின் வெளிநாட்டு தொடர்புகள் குறித்த சர்ச்சை பற்றி எழுதும் மனம்பூண்டி தட்சிணாமூர்த்தி, இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறது. அரசை தட்டி கேட்பது அல்லது அரசை உருவாக்குவது என்பது பொதுமக்களின் விழிப்புணர்வு மற்றும் பொது அறிவை பொறுத்ததாகும். தொண்டு நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும் என்கின்றார்.
சரி, நேரமாகிவிட்டது சிவா. இத்துடன் இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.